டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என்னே சூடே. நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே சூடே. அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே,
நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே சூடே.
அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே சூடே.
போல் கர்த்தன்
அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நரங்கிருப்பேனே.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 26 அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 26:12. தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். மூடனை விட கேடான ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான் தெரியுமா? யார் அவன்? தன்னையே ஞானி என்று கருதுகிறவன் தான் அவன். அவன் தன்னையே ஞானி என்று கருதி கொள்கிறான். தன்னை குறித்து மிக உயர்ந்த கருத்துடையவனாயிருக்கிறான். நீதிமொழிகள் 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். சில நபர்கள் சபையிலே வந்து சேர்ந்த பின்னர் அல்லது சபையிலே ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆரம்பித்த பின்னர் அதிக பிரச்சனைகள் சபைக்குள்ளே எழும்பியிருக்கும். அதுவரை அந்த பிரச்சனை அங்கே இருந்திருக்காது. அருமையானுள்ளே, நீங்கள் ஒரு திருச்சபைக்கு செல்வதனாலே உங்களை கொண்டு சபையிலே அமைதி, சந்தோஷம், சமாதானம் வருகிறதா அல்லது பிரச்சனைகள் தோன்றுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பிரச்சனைகளை கொண்டு வருகிறவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு செவி சாய்க்காதவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது போல நடிக்கலாம், ஆனால் உண்மையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடாதவர்களாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 26:21. கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். சில குழுக்களுக்குள் அல்லது சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள் சண்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அந்த கூட்டத்திற்குள் இருக்கும் சிலர் இப்படிப்பட்ட சண்டைகளுக்கு காரணமானவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதற்காக அவ்வப்பொழுது விறகு கட்டுகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களை அகற்றிவிட்டால் அந்த கூட்டத்திற்குள்ளே பிரச்சனை எழுவதை தடுக்க முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட சிலரை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்றால் அவர்களுக்காக கருத்தோடு நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 26:22 வசனம், கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோள் சொல்லுதல் தவறு, அதற்கு செவி சாய்ப்பதும் தவறு. சிலர் மற்றவர்களை பற்றி குறைத்து சொல்வதை கேட்க ஆசைப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லப்படுவதை கேட்கும் பொழுது அது அவர்கள் காதிற்கு இனிமையானதாயிருந்தாலும் அது உள்ளத்திற்குள் சென்று தைத்துவிடும். பின்னர் மனப்பிரச்சனை, சமாதானமின்மை கோள் சொல்லை கேட்டவர்களுக்கு வந்துவிடுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கோள் சொல்லுக்கு செவி சாய்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தனது மனக்கதவை அடைத்துக் கொள்ள வேண்டும். கோள் சொல்ல வருகிறவர்களையும் இப்படி மற்றவர்களை குறித்து அவர்கள் இல்லாத நேரத்திலே என்னிடத்திலே வந்து நீ பேச வேண்டாம் என்னும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 26:23-28 கவனியுங்கள். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் அவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இந்த பகுதியிலே நாம் மாய்மாலக்காரர்களை பற்றி பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் போல காணப்படுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. இவர்களுக்கு எதிராகவே இந்த வசனங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவர்களை எச்சரித்து உணர்த்துகின்றன. இவர்களுக்கு 2 முகங்கள் உண்டு. ஒரு முகம் உங்களை வாழ்த்தும், மற்றும் ஒரு முகம் உங்களை பார்த்து கடுகடுப்பாய் முறைக்கும். வாயினால் வாழ்த்தி உள்ளத்திற்குள்ளே சபிப்பார்கள். இவர்கள் தங்கள் உள்திட்டங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஒரு வேத வல்லுநர் இவ்வாறு மாய்மாலக்காரர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணமுடையோர் அதை மற்றவர்களிடம் அறிவிக்க மாட்டார்கள். மேலும் தீய திட்டங்களை தங்கள் உள்ளத்திற்குள்ளே தீட்டி அவர்கள் மீது வெறுப்பை சேர்த்துக் கொண்டே வருவார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இருக்கிற இந்த எளிய குணத்தை மறைக்க அந்த எதிராளிகளை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதேவேளையில் அவர்களுடைய அழிவிற்கு திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்று விளக்குகிறார். இவர்களே முகஸ்துதி செய்கிறவர்களும் மாய்மாலக்காரருமாயிருக்கிறார்கள். இதற்கு வேத புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? ஆமான். இவன் முகஸ்துதி செய்கிறதை வேதத்திலே வாசித்து பாருங்கள். இவன் யூதகுலத்தையே அழித்துவிட முயற்சிக்கிறான். மட்டுமல்ல, அவன் ராஜாவை தள்ளிவிட்டு ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டுவர விரும்பினான் என்பதை தெளிவாக வேதத்திலே நாம் அறிய முடியும். இவன் கேடான ஒரு மனிதன். இந்த அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவன் ராஜாவை அடிக்கடி முகஸ்துதி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இன்று நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்திலேயும் சபைகளிலேயும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இதை மூடி மறைப்பதனால் பிரயோஜனமில்லை. நமக்குள்ளே இப்படிப்பட்ட மாய்மாலம் தவறு ஒன்றுமில்லை என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த மாய்மாலக்காரர்களை சந்தித்தே ஆக வேண்டும். அவர்களை எவ்வாறு சந்திக்கலாம் என்றே இந்த நீதிமொழிகள் அழகாய் சொல்லுகின்றன. தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 27 அதிகாரத்தை சந்திக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் நட்பை குறித்து ஆழமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:1, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அருமையானவர்களே, இன்றைய பணியை இன்றைக்கே செய்ய வேண்டும். நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. இன்று உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாதிருக்க நாளைக்கு என்று தள்ளி போடுதல் தவறு. நாளை என்பது ஒருபொழுதும் வராது. இவ்வாறு தள்ளி போடுவது நம்முடைய நேரத்தை திருடுவதற்கு சமானம். தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6:2 என்ன சொல்கிறது? இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அதாவது உடனே, இன்றே செய் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை கூறும் வழிமுறை. ஆனால் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம் என்றால், காலத்தை தாழ்த்தி செய்தால் நலமாயிருக்குமே என்று யோசிக்கிறோம். இப்பொழுது வேண்டாம், பிறகு செய்வோம், மாலையிலே செய்வோம், நாளை செய்வோம் என்று காரியங்களை கடத்திக்கொண்டே போகிறோம். வேதத்திலே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 24 கடைசி பகுதிக்கு வாருங்கள். அங்கே சிறையில் இருந்த பவுல் ஃபேலிக்ஸ் என்ற ஆளுநரிடத்திலே இயேசுவை பற்றிய சுசேஷத்தை சொல்கிறார். அதை கேட்டு ஃபேலிக்ஸ் பயமடைந்தார். ஆனால் அதற்கு உடனே கீழ்ப்படிய மனதில்லை. எனவே ஃபேலிக்ஸ் பவுலை பார்த்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்று சொல்கிறான். காலத்தை தாழ்த்தி போட்டான். பின்னர் அவனுக்கு சமயம் வாய்க்கவே இல்லை என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல எகிப்திய மன்னனான பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை, நாளை அனுப்பிவிடுவேன், நாளை அனுப்பிவிடுவேன் என்றே சொல்கிறான். இன்றைக்கு அனுப்புவேன் என்று சொல்லவே இல்லை. இவ்வாறு காலம் தாழ்த்தியதால் அவனுடைய மூத்த மகனை மட்டுமல்ல, எகிப்தின் தலைப்பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவன் இழக்க வேண்டியதாயிற்று. இன்றே ரட்சணிய நாள், நாளைய தினம் எப்படி இருக்கும், எதை கொண்டு வரும் என்பதை நீ அறியாயே என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 27:2, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கோலியாத் இந்த நீதிமொழியை கேட்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவன் தினமும் தன் தோள்களை நிமிர்த்தி கொண்டு இஸ்ரவேலின் சேனை முன் வந்து நின்று, தான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா என்று தன் வாயாலே தன்னை புகழ்ந்து கொண்டான். இறுதியிலே அவன் வார்த்தைகளினாலே தாவீதனிடத்திலே மாட்டிக்கொண்டான். அவன் வார்த்தையினாலே கோபமுற்ற தாவீது அவனை வீழ்த்த முனைந்தான். நீதிமொழிகள் 27:3, கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். மூடன் ஒருவன் மேல் கோபம் கொண்டானால் அது இடைஞ்சல்தான். ஏனென்றால் அவனுக்கு மனசாட்சி என்பதே இல்லை. எனவே அவன் எதையும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்கிறவனாயிருக்கிறான். நீதிமொழிகள் 27:4, உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை மிகவும் மோசமான ஒரு குணம். பிரசங்கி 4:4 என்ன சொல்கிறது? மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. அருமையானவர்களே, யாக்கோபின் சகோதரர்கள் பொறாமையினாலேதான் அவனை விற்று போட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பொறாமையின் செய்கையையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். நீதிமொழிகள் 27:5-6 மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். உங்களுக்கு வெளிப்படையாக கடிந்து கொள்ளும் நண்பர்கள் இருக்கிறார்களா? அவ்வாறு கடிந்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் நேசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் பேதுருவை கடிந்து கொள்கிறார். பேதுரு புறஜாதியாரோட போஜனம் பண்ணுவதிலே தயக்கம் காட்டியதை பவுல் கடிந்து உணர்த்தினார். பேதுருவுக்கு அந்த கடிந்து கொள்ளுதல் தேவையானதாயிருந்தது. அதேபோல பேதுருவும் அதை எந்த வருத்தமும் இன்றி ஏற்றுக்கொண்டார். இதுவே கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் விதம். இதேபோலத்தான் உங்களுக்கும் நண்பர்கள் தேவை. சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அருமையான மனைவியோ கணவனோ அவர்களை அருமையாக கண்டித்து உணர்த்துகிறவர்களாயிருப்பார்கள். நீங்கள் தவறான வழியில் செல்லும் பொழுது உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை கடிந்து உணர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டியது அவசியம். சாராள் சொல்வதை கேள் என்று தேவன் ஆபிராமுக்கு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த நீதிமொழிக்கு வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை கூறலாம். யூதாஸ் இயேசுவை முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தான். சத்துருயிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று மிக தெளிவாக யூதாசை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். நீங்கள் வயிறார உட்கொண்ட பிறகு இனிமையான தேன்கூடு கூட இனிமையற்றதாய் உங்களுக்கு தோன்றும். அதை உங்களால் உண்ண முடியாததாகையால் அதை நீங்கள் அசட்டை செய்வீர்கள். ஆனால் பசியுள்ள ஒருவரை பாருங்கள். அவர்களுக்கு தாங்க முடியாத பசி. அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில கசப்பான உப்பு உரைப்பு இல்லாத உணவு வகைகள் வீட்டிலே இருந்தாலும் தாங்க முடியாத பசியினாலே அவற்றையும் இனிமையாக உண்பார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு வேதத்தின் மீது பசி தாகம் அதிகமாக வரும்படியாக விசேஷமாய் ஜெபியுங்கள். தேவனுடைய கிருபையினாலே அந்த பசி தாகத்தை நீங்கள் அடைந்தீர்களானால் நீங்கள் எந்த வசனத்தையும் வாசிக்காமல் ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள். இது நம்மை கண்டித்து உணர்த்துகிறதுனால் கசக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்ட வேத பகுதியை ஒதுக்க மாட்டீர்கள். நீதியின் மேல் பசி தாகமுற்ற உங்களுக்கு கசப்பாய் தோன்றுகிற வசனங்களும் இனிமையான தேன்கூட்டை போல இருக்கும். எல்லா வேத வசனங்களையும் தியானிப்பதிலே இனிமை காண்பீர்கள். நீதிமொழிகள் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீங்கள் அங்கும் இங்கும் அலையக்கூடாது. அவ்வாறு நீங்கள் அலைந்தாலும் உங்களுக்கு எதுவுமே சரியாக அமையாது. இவ்வாறு கூட்டை விட்டு அலைகிற பறவை ஓய்வு எடுக்க இயலாது துன்புறுகிறதோ அதைப்போல உங்கள் மனதிலே சமாதானம் இருக்காது. ஒவ்வொரு விசுவாசியும் அவனவனுக்குரிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். 1 Cor 12:7 பாருங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களை பெற்ற ஒவ்வொருவரும் தேவன் நியமித்திருக்கிற இடத்திலிருந்து அந்த வரங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். 1 Cor 12:18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல தேவன் நம்மையும் தம்முடைய சித்தப்படி ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு பொறுப்பிலே பதவிகளிலே பணிகளிலே வைத்திருக்கிறார். நாம் வைக்கப்பட்ட இடங்களிலிருந்து ஆண்டவருக்காக எந்த காரியங்களை சிறப்பாய் செய்ய முடியுமோ, நம்முடைய பணியை எப்படி சீராய் செய்ய முடியுமோ அப்படி செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இவ்வாறு தேவன் வைத்த இடத்திலிருந்து செயல்படாத சில மனிதர்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். உதாரணமாய் 2 தீமோத்தேயு 4:10 அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்கிறார். தேமா ஆவிக்குரிய வாழ்வை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டான். நமக்கு தெரிந்த வரையிலே அவன் திரும்பி வந்து தேவனுடைய பணியிலே சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பெறவில்லை. நீதிமொழிகள் 27:9-10 பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து நாளில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்திலுள்ள அயலானே வாசி. ஒரு தேவ ஊழியருடைய சபையிலே ஒரு தாயார் உறுப்பினராயிருந்தார்கள். அவர்களுடைய கணவர் படுத்த படுக்கையான நோயாளியாயிருந்தார். இவருடைய குடும்பம் வட இந்தியாவிலே ஒரு கிராமத்தில் வசித்து வந்தது. இந்த குடும்பத்திற்கு சபையிலோ வெளியிலோ நண்பர்கள் யாரும் இல்லை. இவர் தனது கணவரை அதிகமாக கவனித்து வந்தார். இந்த மனிதர் திடீரென்று மரித்து போனார். அப்பொழுது அடக்க ஆராதனை நடைபெறும் வேளையிலே அந்த தேவ ஊழியர் எத்தனை பேர் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்தார். 15 பேர்களுக்கும் குறைவானவர்களே வந்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த தாயாருக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. அவருடைய உறவினர்களும் வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலே வசித்தார்கள். எனவே யாருமே கலந்து கொள்ளவில்லை. சபை மூப்பர்களும் சில மனிதர்களுமே கலந்து கொண்டார்கள். தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என்று ஞானி கூறுவது இங்கே பொருந்தும். நமக்கு நண்பர்கள் தேவையானவர்களாயிருக்கிறார்கள். எனவே அருகில் உள்ளவர்களோடு சமாதானமாய் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். தூரத்தில் உள்ள உறவினர்களை மட்டுமே எல்லா காரியங்களுக்கும் நம்பிக்கொண்டிருப்பதை விட அருகிலுள்ள நண்பர்கள் பெரும் உதவியாயிருப்பார்கள். நீதிமொழிகள் 27:12 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். எதிர்காலத்திலே ஏற்பட போகின்ற ஆபத்தை கண்டு விவேகி சில நடவடிக்கைகளை எடுக்கிறான். அவன் ஆபத்திற்கு விலக விரும்புகிறான். எனவே எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை அவன் நம்புகிறான். என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுகிறான். நாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க ஆபத்திலிருந்து மறைந்து கொள்ள மனிதனுடைய உதவியை நாடக்கூடாது. அதேபோல இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும் என்றும் நாம் நினைக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது? உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. மேலும் இந்த பழைய உலகத்தின் மீது நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இப்படிப்பட்ட ஆபத்தை கண்டு கர்த்தருடைய சட்டைக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். இதிலே மற்றொரு காரியத்தையும் தெரிந்து கொள்வோம். நாம் வரப்போகிற ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஆயுள் காப்பீடு செய்வது, வங்கியிலே பணத்தை இருப்பிலே வைப்பது போன்றவற்றை உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் தயார் செய்து வையுங்கள். ஏனென்றால் நமக்கு கடினமான முதிர் வயது ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலர் இவ்வாறு சொல்வார்கள், நாம் தேவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இப்படியெல்லாம் சேர்த்து வைக்கக் கூடாது என்கிறார்கள். நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் தந்திருப்பார் என்றால் அதை வீணாக்கி விடாமல் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். நீதிமொழிகள் 27:14 ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். இது சற்று வித்தியாசமான வசனமாக உங்களுக்கு காணப்படலாம். உரத்த சத்தத்தோடே சொல்லப்படும் ஆசீர்வாதம் அதிகமாக வலியுறுத்தப்படும் அன்பு, முகஸ்துதி இவை எல்லாவற்றிற்கும் உள்ளான நோக்கம் ஒன்றிருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் சிலர் அளவுக்கு அதிகமாக புகழுகிறார்களா? ஜாக்கிரதையாயிருங்கள். அதில் சில உள்ளான நோக்கம் இருக்கிறது. உங்களிடம் எதையோ எதிர்பார்த்துதான் அவ்வாறு அவர்கள் புகழுகிறார்கள். வேதத்திலிருந்து இதற்கொரு எடுத்துக்காட்டை பாருங்கள். 2 சாமுவேல் 15:6-6 வாசித்து பாருங்கள். அங்கே அப்சலோம் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்காக அதிகாலையிலேயே எழுந்து சென்று பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு அங்கே ராஜாவை சந்திக்க போகிற ஜனங்களை அழைத்து பேசுவான். அவர்களை முகஸ்துதி செய்து அவர்களை நேசிப்பது போல நடித்து அவர்கள் காரியங்களிலே மிகவும் கரிசனை உள்ளவன் போல நடந்து கொள்வான். ஆனால் அவனுடைய உள்ளான எண்ணம் வேறு. தான் ராஜ அரியணையை கைப்பற்றுவதற்காக அவருடைய ஆதரவை பெறுவதற்காகவே அவ்வாறு செயல்பட்டான். ஆவிக்குரிய வட்டாரத்திலேயும் இப்படிப்பட்ட முகஸ்துதியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிரசங்கித்து விட்டு வரும்பொழுது உங்களை பார்த்து சிலர் நன்றாக பிரசங்கம் இருந்தது என்று புகழுவார்கள். அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவ்வாறு கூறுவார்கள். ஆனால் அதை நீங்கள் முற்றிலும் நம்பி திருப்தியோடு கூட உட்கார்ந்து விடக்கூடாது. இன்னும் அதிகமாய் ஜெபித்து ஊழியத்திற்கென்று ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த நிலைமையை அடைய முடியும். ஒரு பழமொழி இவ்வாறு கூறுகிறது, முகஸ்துதி என்பது ஒரு வாசனை திரவியம் போன்றது, அதை முகர்ந்து பார்க்க வேண்டுமே ஒழிய குடித்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 27:15-16 வசனங்களை பாருங்கள். அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி, அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். ஏற்கனவே நாம் சண்டைக்காரியான ஸ்திரீயை குறித்து நாம் சிந்தித்தோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் இருக்கக்கூடாது என்ற உறுதியான தீர்மானத்தோடு வாழுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடும் மொழி இதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெவ்வேறு காரியங்களை குறித்து இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசினீர். நாங்கள் யார் யார் எந்தெந்த பகுதிகளிலே குறைபட்டவர்களாய் காணப்படுகிறோமோ அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற உம்முடைய தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்வாராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. எரேமியா 17:7.